I greet you in the wonderful name of our Savior Jesus Christ.
நம்முடைய இரட்சகராக இருக்கக்கூடியதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி இந்த கூட்டத்திற்கு வரவேற்கின்றேன்.
I thank you for being here with us tonight.
இந்த ராத்திரியிலே எங்களோடு கூட நானும் இருப்பதிலே நீங்கள் என்னோடு கூட இருப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
Many who have come numerous nights this week.
இந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் அநேகம் பேர் இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
Perhaps some that are here for the very first time.
ஒருவேளை இன்றைக்கு மட்டுமே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்.
Thank you for being here.
இந்த எங்கள் மத்தியிலே நீங்க இருப்பதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
I trust that you would allow God to speak to you during the service.
இந்த கூட்டத்தில் மத்தியிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
That you would remain after and enjoy the wonderful meal that is prepared for us.
கூட்டம் முடிந்த உடனே நமக்கு நல்ல அருமையான ஒரு ஆகாரமும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் நீங்கள் கலந்து கொண்டு செல்வீர்கள் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன்.
I have enjoyed the meal with you the last several nights.
கடந்த சில ராத்திரிகளிலே உங்களோடு கூட சேர்ந்த நானும் உங்களோடு கூட இரவு சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தேன்.
Last night I had so much gooseberry pickle with my food.
நேத்து நான் சாப்பிடும்போது விசேஷமா உங்க ஊர்ல கிடைக்கிற அந்த நெல்லிக்காய் ஊறுகாய நிறைய போட்டு தள்ளிட்டாங்க.
It was very good.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் விட்டு வைக்கல, விட்டேன்.
I hope that you will be able to stay and share with us.
அதே மாதிரி இன்னைக்கும் சந்தோஷமா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலாங்க, கவலைப்படாதீங்க.
I want to thank you for the wonderful privilege of being with you these 11 years for these conventions.
இந்த 11 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்களை நடத்தும் பொழுது உங்களோடு கூட நான் இருப்பதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
This has been a great honor to my heart.
என்னோட இதயத்திற்கு இது ஒரு பெரிய மதிப்பையும் ஒரு மரியாதையும் கொடுக்கக்கூடியதான ஒன்றாக இருக்கிறது.
We have seen great marvels together.
நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய பெரிய ஆச்சரியமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம்.
I remember the first time that I came to India.
முதன்முறையாக நான் இந்தியாவுக்கு வந்ததை இந்த வழியிலே நான் கொஞ்சம் நினைத்து பார்க்கின்றேன்.
It is interesting that for some reason Dr. Charidian could not go with me back to the airport.
அப்போ ஒரு சில காரணங்களுக்காக என்னோடு கூட கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி டி சிறியன் ஐயா அவர்கள் என்னோடு கூட விமான நிலையத்துக்கு வர அவரால் முடியவில்லை.
It was Dr. A.D. Voorhees that went with me to the airport and saw me off when I left that first trip to India.
அப்பனா முதன்முறையா வந்து நான் என்னுடைய நாடுக்கு திரும்பும் பொழுது என்னோடு கூட இப்ப என்னை அறிமுகப்படுத்தின டாக்டர் A.D. Voorhees ஐயா தான் என்னை விமான நிலையத்துக்கு கொண்டு வந்து என்னை வழி அனுப்பி வைத்தார்.
I well remember his kindness and his pleading voice saying, "Please come back to India."
அப்போ போகும் பொழுது எல்லாம் சொல்லிட்டு இருந்தார், ஐயா தயவு செஞ்சு மறுபடியும் திரும்பி வாங்கையான்னு சொல்லி என்னை ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்ட அந்த சத்தம் இன்னும் என் காதுகளில் இருக்கிறது.
That's been over 12 years ago.
அது 12 வருஷத்துக்கு முன்பதாக அவர் சொன்னதை இன்னும் நான் ஞாபகப்படுத்தி பார்க்கின்றேன்.
Now I am honored to have him to have introduced me this last night of this 11th annual convention.
இந்த 11வது வருடாந்திர கூட்டத்தினுடைய கடைசி நாளிலே என்னை அவர் வந்து அறிமுகப்படுத்தும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சி உள்ளவனாய் காணப்படுகின்றேன்.
Throughout the years, so many of you have become precious to our hearts.
ஒவ்வொரு வருஷங்களும் நீங்கள் எங்களுக்கு விசேஷித்தவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
Tonight I direct your attention to Acts chapter number 17.
இந்த ராத்திரியிலே உங்களுடைய சிந்தனைகளை அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரத்துக்கு நேராக திருப்புகிறேன்.
Would you stand together with me please as we focus our attention upon Acts chapter 17.
அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பும் பொழுது என்னோடு கூட கர்த்தருடைய வசனங்களுக்கு மதிப்பு கொடுத்து எழுந்து நிற்பீர்களா?
I will ask our brother to read verses 24 through 33.
அருமையான சகோதரனே, அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 33 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க நான் கேட்கின்றேன். தயவுசெய்து கவனமாய் கேளுங்கள். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமியும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்காததாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்லிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் என்பதே.
Now I shall ask our brother to ask God's blessings.
கண்களை மூடி நாம தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை கேட்கலாமா? நல்ல பிதாவே, வாசித்த வசனங்கள் உம்முடையது. நீர் கொடுத்த நோக்கத்தை இந்த ராத்திரியில் நிறைவேற்றும். பேசுகின்றவர்களை எடுத்து பயன்படுத்தும். கேட்கின்றவர்கள் மத்தியில் அசைவாடும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம்.
Thank you and you may be seated.
தயவு செய்து உட்காருவோம்.
In verse number 26, the apostle Paul,
26வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல்,
this great preacher, this missionary,
இந்த பெரிய ஒரு பிரசங்கியார், கர்த்தருடைய ஊழியக்காரன்,
he speaks in verse number 26 of all nations of the earth.
இந்த 26வது வசனத்திலே பூமியின் மீதெங்கும் குடியிருக்கக்கூடியதான ஒருவரை குறித்து சொல்லுகிறார்.
He speaks of all humanity.
பூமியின் மீதெங்கும் குடியிருக்கக்கூடியதான ஜனங்களை குறித்து பேசுகிறார்.
In verse 27 saying that they should seek the Lord if haply they might feel after him and find him though he be not far from every one of us.
27வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அந்த தெய்வத்தை அவர்கள் தடவியாகிலும் இந்த ஜனங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது.
I pray that tonight that you would experience the presence of God among us this evening.
இந்த ராத்திரியில கூட அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து செல்ல வேண்டும்.
That you would personally sense that presence.
அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உணர வேண்டும்.
The great Indian preacher Sadhu Sundar Singh one day was traveling in the northern parts of India.
இந்திய தேசத்தில் இருந்த ஒரு பெரிய பிரசங்கியாரில் ஒருவராகிய சாது சுந்தர் சிங் வடமாநிலத்தின் வழியாக ஒரு நாளிலே நடந்து போய் கொண்டிருந்தாராம்.
He lifted his eyes to a nest of birds high in the tree.
அப்போ ஒரு மரத்துக்கு மேலே ஒரு குருவி கூடு கட்டியிருக்கிறதையும் அவர் கண்டார்.
He noticed how that the mother bird approached the nest and the younger birds they stretched forth their necks in expectation.
அப்போ அந்த கூட்டுக்கு பக்கத்துல தாய் பறவை பறந்து வந்த உடனே அந்த கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன குஞ்சுகள் என்ன செய்ததா, அந்த அம்மாவுடைய வாயில் இருக்கக்கூடிய இறையை வாங்க வேண்டும் என்று சொல்லி கண்ண தலையை வெளியே வெளியே விட்டு ரொம்ப சத்தம் கொடுக்கணும்.
When the mother bird flew away again, he wanted a closer look.
மறுபடியும் அந்த தாய் பறவை அந்த கூட்டை விட்டு பறந்து போன உடனே அந்த கூட்டுக்குள்ள இந்த குஞ்சுகள் என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்க்கும்படி அவர் ஆசைப்பட்டார்.
As he looked upon the little birds, he was amazed to see that all of their eyes were closed. They could not see.
அந்த குஞ்சுகளை ரொம்ப கவனமா அவர் பார்த்தபோது பாருங்க, அந்த சின்ன சின்ன பறவைகளுடைய கண்கள் வந்து தெரியாதபடிக்கு மூடப்பட்டிருந்ததாம், அடைக்கப்பட்டிருந்ததாம்.
Saru Sundar Singh said how amazing that they not being able to see yet sensed that presence.
அப்போ சாது சுந்தர் சையாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கு கண்ணு தெரியாவிட்டாலும் கூட, கண்ணால பார்க்க முடியாவிட்டாலும் கூட, அதன் தாயின் பறவை வந்த உடனே அது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய சக்தி அந்த சின்ன குஞ்சுகளுக்கு இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
Perhaps it was the sound of the mother's wings as she drew near.
ஒருவேளை அந்த தாய் பறவையுடைய ரெக்கைகள் அடிக்கிற சத்தங்களை கேட்டு ஒருவேளை அந்த சின்ன சின்ன பறவைகள் அம்மா வந்துருச்சுன்னு சொல்லி கண்டுபிடித்திருக்கும் இல்லையா?
I cannot say.
ஒருவேளை நான் என்னால சொல்ல முடியாது, அப்படியே அப்படியா கூட இருக்கலாம்.
But they sensed the presence.
ஆனால் அவங்க அம்மாவுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள்.
I pray that even so we would sense God's presence tonight.
அதுபோலவே நம்முடைய மத்திலே ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும்.
And in expectancy you would long for him to do something in your very heart.
உங்களுடைய இதயத்திலே அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை வல்லமையா செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்திருக்க வேண்டும்.
The Apostle Paul, he said that there are so many, according to verse 27, that seek after the Lord.
வசனத்தின்படியாக நாம் வாசிக்கும் போது இந்த உலகத்தில் அநேகர் தெய்வத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
As men in darkness who feel after him.
இருட்டில் தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் தெய்வத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
But then he said these words.
அப்புறம் அதுக்கு பிற்பாடாக அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார்.
Though he be not far from every one of us.
அவர் நம்மை விட்டு ரொம்ப தூரமானவர் அல்லவே அப்படின்னு சொல்லுகிறார்.
It may be tonight that you would say, preacher, I feel as though I am one that in the darkness reaches forth and I try to feel.
ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரசங்கியாரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருட்டில் நான் தெய்வம் எங்கேயாவது இருப்பாராயின்னு சொல்லி நானும் தடவி பார்த்து தேடுகிற கூட்டத்தில் தான் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க
சொன்னீங்கன்னா, I reach after hope.
இந்த நம்பிக்கையை தேடி நான் தடவி திரிகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால்,
even more I feel after God.
தெய்வங்களை தேடி தேடி நான் இப்படி போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால்,
He said he is not far from every one of us.
Paul apostle சொல்லுகிறார், அந்த தெய்வம் நம்மை விட்டு ரொம்ப தூரமா ஒன்னு நிக்கல, ரொம்ப பக்கத்தால நிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்.
My friend, I pray that there would be one who in their darkness would realize the near presence of God.
அருமையானவர்களே, இந்த ராத்திரியிலே இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்களுக்கு பக்கத்தால் ஆண்டவராக இயேசு தெய்வம் நிற்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்காக நான் வேண்டிக் கொள்கின்றேன்.
And reaching forth in the darkness.
இந்த இருட்டிலே அவர்கள் தடவியாகிலும் கரங்களை நீட்டி
realizing the presence of God.
அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை உணர்கின்றவர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும்.
They would embrace the person of Jesus Christ.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற தனிப்பட்ட நபரை அவர்கள் பிடித்துக் கொள்ளும்படிக்காக அவர்கள் உதவி செய்ய நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன்.
Do you notice tonight how that this passage of scripture speaks of the one who created the universe?
இந்த உலகத்தை உண்டாக்கின ஒருவரை குறித்து இந்த வேத புத்தகங்கள் இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும்.
In verse number 28 he speaks specifically of how that God has made humanity and preserves humanity.
28வது வசனத்தில் எப்படி மனிதர்களை கர்த்தர் உண்டாக்கினார், தெய்வம் உண்டாக்கினார், அந்த மனிதர்களை தேவன் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதையும் அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்.
In verse 28 he said, for in him we live and move and have our being.
28வது வசனத்தில் சொல்கிறார், ஏனெனில் நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று சொல்கிறார்.
He speaks of the one who created the universe.
இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின சிருஷ்டிகரை அவர் சொல்கிறார்.
My friend, look about you at the beauties of nature.
இந்த இயற்கையினுடைய அழகை கொஞ்சம் திரும்பி பாருங்கள்.
I ask you, who painted the colors of the setting sun?
இந்த அருமையாக சூரியன் மறையும் பொழுது அதற்கு இந்த வர்ணச்சானங்களை பூசி அழகு பார்த்தவர் யார்? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
Who gave the fragrance to the lily?
அருமையான இந்த முல்லை மலருக்கு யார் அந்த நறுமணத்தை கொடுத்தது? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
I tell you, when we look upon the canvas of creation, we know that there is a divine artist that painted his masterpiece before our eyes.
நாம் சில படங்களை நாம காலண்டர்களை பார்க்கும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இந்த அழகாக வரையப்பட்ட காலண்டரை உருவாக்கின ஒரு ஓவியன் இருக்கிறான், அவன் திறம்பட இந்த அழகான ஓவியத்தை வரைந்திருக்கிறான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா?
Lift your eyes towards the mountains of the great Himalaya.
அது போலவே இந்த மலைகளையும் பெரிய பெரிய மலைகளாகிய இமாலய மலைகளை கொஞ்சம் நோக்கி பாருங்கள்.
My friend, we know that there was a great divine sculptor who fashioned it.
இப்படிப்பட்டதான பெரிய பெரிய மலைகளையும் உருவாக்க சர்வ வல்லமுள்ள ஒரு தெய்வீகம், ஒரு தெய்வம் அதற்கு பின்பதாக காரணமா இருந்தது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம்.
See the order of creation.
இந்த படைப்பினுடைய வரிசை பிரகாரத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
How that the lawgiver has told the sun when to rise and when to set.
எப்படி சூரியன் உதிக்கிறது என்பதையும் அது எப்படி மறைகிறது என்பதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
How that the lawgiver has told the ocean waves how far they can come and no further.
நீதி சட்டங்களை உருவாக்கினவர் சொல்லியிருக்கிறார், கடல் அலைகளை பார்த்து இதற்கு மேலே நீ ஒரு காலம் கடந்து வரக்கூடாது என்று சொல்லி அதற்கு எல்லைகளை அவர் நியமித்து வைத்திருக்கிறார்.
The great emperor Ashoka, he left his declarations and edicts on pillars all over this country.
India தேசத்திலே வாழ்ந்த பெரிய சக்கரவர்த்திகள் ஒருவராகிய அசோக சக்கரவர்த்தி ஆனவருடைய ஸ்தூபங்களை பாருங்கள். அவரால் முடிந்த வரைக்கும் சிறந்த சிற்பங்களை அவர் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கலாம்.
But my friend, there is a greater lawgiver who has left his edicts and declarations on all of creation before you.
காட்டிலும் வல்லமையாகிய ஒரு தேவன் அவருடைய வல்லமையினாலே பல சட்டத்திட்டங்களை கொடுத்து அழகான காரியங்களை இந்த இருக்கிலே அவர் வைத்து சென்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம்.
And are we not reminded that this very world, by him all things consist?
இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த தெய்வத்தால் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
And are our hearts not drawn in adoration toward a creator who we know is there?
ஒரு தெய்வம் இருக்கிறார், ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்று சொல்லி ஏன் நம்முடைய இருதயம் அந்த தெய்வத்துக்கு பக்கத்துல வரக்கூடாது? இந்த ராத்திரி வேளையில
we see his handiwork and we breathe his air.
அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். அவர் உண்டாக்கின காற்றை கொண்டு நாம் சுவாசிக்கின்றோம்.
And even lifting our eyes towards the heavens,
நாம் பரலோகத்துக்கு நேராக வானத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தால்,
Sadhu Sundar Singh, he said this.
Sadhu Sundar Singh என்ற ஐயா இப்படியாக ஒரு காரியத்தை சொன்னார்.
He said it is an amazing thing.
இது பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது.
He said a man can stand on the edge of a hill or a cliff.
ஒருவேளை ஒரு மனிதன் ஒரு பெரிய மலைக்கு உச்சிக்கு போய் அதனுடைய விளிம்பில் நிற்கிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள்.
And as he looks down,
அந்த மலையின் விளிம்பில் இருந்து அவன் அந்த பள்ளத்தாக்கை பாதாளத்தை பார்க்கிறான்.
As he looks down, his head becomes dizzy.
அவன் பார்க்கும்போது அவனுடைய தலை உடனே தலை சுற்ற தொடங்குகிறது.
His heart becomes fearful.
அவனுடைய இதயம் பயத்தால நிறைகிறது.
But Sadhu Sundar Singh, he said, it is amazing when he looks upwards to the sky.
ஆனால் அதே நேரத்தில் சாது சுந்தர் சிங் சொல்கிறார், ஒருவன் மேலே பார்க்கும் பொழுது அவன் அதிசயத்தினால நிறைந்து போகிறான் என்று சொல்லி.
He looks upwards so high.
அவன் மேலே மேலே உயரமாக அவர் பார்க்கும் பொழுது,
but there is no dizziness, there is no fear.
மேலே பார்க்கும்போது ஒரு தலைச்சுற்றலும் இல்லை, ஒரு பயமும் இல்லையே.
He said, though he looks down not so very far, his heart trembles.
ஒருவேளை பள்ளத்தாக்கை கொஞ்ச தூரம் பார்த்தாலும் கூட இதயம் படபடக்குகிறது, வேதனை அதாவது பயத்தை கொண்டு வருகிறது என்று சொல்கிறார்.
As he looks upward, there is no fear.
ஆனால் மேலே பார்க்கும்பொழுதோ அந்த படபடப்பு இல்லை, மாறாக அவருக்கு சந்தோஷம் வருகிறது.
Sadhu Sundar Singh said, is it not because man has never feared falling upward?
அப்போ சாது சுந்தர் சிங் சொன்னா, ஒருத்தன் மேல் நோக்கி விழுவான் என்று சொன்னால் கண்டிப்பா அவன் பயப்பட மாட்டான்.
My friends, I say to you that there is something that is comforting to the heart when a man lifts his eyes beyond this world.
Indha ulagathai kaattilum ulagathai taandi oru manushan oru vishayathai paarpaan endru sonnal avan irudhiyathil oru thigal soolam arumiyana irukle.
Knowing that there is a God who made it all.
Indha ulagathai taandi irukkudiyana oru edathile deivam indha ulagathai undaakkina avar vaasam pannugiraar endru solli purindukolla vendum.
The heart seeking after the creator.
Andha srishtigarai irudhiyam endru thedikondirukkirathu.
He spoke of those who in the darkness they feel after God.
Paul apostle in irulile janangal devathai thedi taduviyavadu kandupidikalam endru solli thirigira oru kootathai kurithu solugiraar.
He said he is not far from every one of us.
Avan nammai vittu romba dooramanavara irukkira deivam allave.
I think of the one who created the universe.
இந்த உலகத்தை உண்டாக்கின அந்த தெய்வத்தை குறித்து நான் நினைத்துப் பார்க்கிறேன்.
I think of the one who came to this world.
மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு வந்த ஒருவரை குறித்தும் நான் நினைத்துப் பார்க்கிறேன்.
This very generation that is described in this passage of scripture,
இந்த வேதபுஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான அந்த சந்ததியார், அந்த ஜனங்கள்,
they lived during that time just after Christ had come to this world.
இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தபோது வாழ்ந்த ஜனக்கூட்டங்களை பற்றி தான் இந்த இடத்துல நாம் வாசித்தோம்.
Most of them were alive when Jesus Christ walked among men.
இயேசு கிறிஸ்து ஜனங்களின் மத்தியிலே நடக்கும் பொழுது இங்க வாசிக்கப்பட்ட ஜனக்கூட்டங்கள் அவரோடு கூட அந்த நாளில இருந்திருக்கிறார்கள்.
Think about the one who came to this world.
இந்த உலகத்திற்கு வந்த அந்த அருமையானவரை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
Paul spoke of men who feel in the darkness after God.
தெய்வத்தை தேடி இருளிலே தடவியாகலும் திரிகிற கூட்டங்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
Though he is not very far from every one of us.
அவர் நம்மை விட்டு ரொம்ப தூரத்திலே இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல.
Jesus said, I am come to seek and to save that which was lost.
இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
But how sad that when he came, so few realized who he was.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோதோ கொஞ்சம் ஜனங்கள் தான் அவரை யார் என்று சொல்லி நன்றாக புரிந்து கொண்டார்கள்.
And still, even many today, they know of Jesus Christ, but they don't realize he's the God who came from heaven.
ஒரு வேதியான விஷயம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் அங்கிருந்து தான் பரலோகத்திலிருந்து தான் வந்தார் என்று சொல்லி இன்னும் அநேக பேர் அறியாமல் இருக்கிறார்கள்.
The God who lived among men.
ஜனங்களின் மத்தியிலே வாழ்ந்த ஒரு தெய்வத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
May I remind you of that king one day, how that he visited the home of a poor woman who only gave him just a bowl of beans.
ஒரு சின்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு சேவகனுடைய வீட்டுக்கு ஒரு ராஜா கடந்து போன போது அந்த சேவகன் ஏழையானவன் அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல சாப்பிடக்கூடிய ஒரு பீன்ஸ் கொடுத்தானா.
When that king was hungry and few knew who he was.
அந்த ராஜா ஒரு பெரிய பசியில போயிருந்த போது கூட அந்த ஏழை கிட்டிருந்ததை மட்டும் அவனுக்கு கொடுத்ததை பசியாற்றும்படிக்கு கொடுத்தானாம்.
And even she herself perhaps did not realize.
ஒருவேளை அவர் வந்தவர் யார் என்று சொல்லி கூட அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்.
And yet because of her effort, that city has its name now of Bangalore. Boiled bean.
ஆனால் இந்த இடத்துல நம்ம தேசத்திலே இருக்கக்கூடிய நாட்டை தான் சொல்லுகிறேன், அப்படி கொடுத்த சாப்பாடு கொடுத்த அந்த ஊருக்கு பெங்களூர் என்று சொல்லி பெயர் வந்ததான் என்று சொன்னால், அதாவது பீன்ஸ் ராஜாவுக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்த இடம் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம்.
But my friend, there was a greater king that came to this world.
ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெரிய ராஜா இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அருமையானவர்களே,
he left his throne in glory.
அவருடைய சிங்காசனத்தையும் மகிமையும் இழந்தவராக விட்டவராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்.
Lived as a man among men.
மனிதர்கள் மத்தியிலே ஒரு மனிதனாக வாழ்ந்தவர்.
To die for all men.
எல்லா மனிதனுக்கும் வேண்டி மரிக்கும்படியாக வாழ்ந்தவர்.
I say to you who feel after God.
நீங்கள் அந்த தெய்வத்தை உணர வேண்டும் என்று சொல்லி இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன்.
God came as a man.
அவர் ஒரு மனிதனாக வந்தார் இந்த உலகத்திற்கு.
His name was Jesus.
அவருடைய நேம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
I say to you who feel after God.
நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை அறிந்தவரை உணர்வீர்களா?
He came to seek and to save that which was lost.
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் காப்பாற்றவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்.
Here in the land of India, there was once a young man who left his father's house.
ஒரு நாளில் இந்திய தேசத்திலே ஒரு வாலிபன் அவங்க அப்பாவை விட்டு ஓடி போனானா.
He went out and lived among the wicked of his day.
அப்போ அந்த வாலிபன் போய் அவனுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து கெட்டவர்களோடு கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்தானா.
He joined a band of thieves.
அவர்கள் அவன் போய் திருடர்கள் மத்தியிலே கொள்ளை கூட்டத்தில் போய் சேர்ந்து விட்டானா.
Wicked men and he became as wicked as they.
அவங்க ரொம்ப மோசமானவங்க இருந்தபடியால இந்த வாலிப பையனும் மோசமானவன் மாதிரி போனான்.
But he had another brother.
ஆனா அவனுக்கு வேற ஒரு அண்ணன் இருந்தாப்ல.
Another brother who one day said to the father, I will go and seek after him.
அப்பா அண்ணன் சொன்னானா, அப்பா நான் போய் தம்பியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னானா.
The father said, tell him of my love.
அப்பா அப்பா சொன்னாரா, டேய் போய் சொல்றா, என் அன்பை பத்தி சொல்லு, தம்பியிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்புனாரா.
Tell him my heart yearns for him.
என்னுடைய இருதயம் இன்னும் என்னுடைய பையனுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது, போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரா.
The other brother went seeking after that one who had gone away from the father.
உடனே வீட்டிலிருந்து ஓடி போன அந்த தம்பியை தேடி அண்ணன் இப்ப புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாப்ல.
He found the place where they were.
எங்க அந்த தம்பி இருக்கானோ அந்த இடத்தை அண்ணன் கண்டுபிடிச்சிட்டான்.
But before his brother could recognize who he was.
ஆனா இவன் யாருன்னு சொல்லி அவங்க தம்பி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே
the band of thieves they fell upon him.
இப்போ அந்த திருடர்கள் என்ன செஞ்சாங்களா, இவனை பிடிச்சிட்டாங்க, வந்தவனை பிடிச்சிட்டாங்க.
His brother also was involved in the attack.
இப்போ அந்த கூட்டத்துல தம்பி இருக்கான், இவன் அண்ணன் சொல்லி தெரியாம இவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
Finally he held his brother so very wounded in his arms.
கடைசியாக இவன் அடிபட்டு கீழே இரத்த வெள்ளத்துல கிடக்கும்போது அவன் தம்பியோட கையை பிடிச்சு சொன்னானா.
This dying brother said, I have come from the father to tell you of his love.
தம்பி நான் உன்னை தேடிதான் அப்பாவோட அன்பை சொல்ல நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கடைசியா
சொன்னானா. As he died in his brother's arms, that wayward brother said, I will return to the Father.
அவன் தம்பியோட கையில விழுந்து அப்பாவோட வீட்டுக்கு போ, அப்பா உன்னை தேடுறான்னு சொல்லி அவன் கையில செத்து போன போது தம்பி சொன்னானா, ஐயோ நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி திரும்பி போனானா.
Story that took place long ago in India.
இந்தியா தேசத்துல இப்படி ஒரு சம்பவம் ஒரு நாளிலே நடந்திருக்கிறது.
But I tell you, dear friend, that one day Jesus Christ, the Son of God, came to this world to tell us of the love of the Father.
ஆனால் அருமையானவர்களே, ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து தன்னுடைய தகப்பனுடைய அன்பை நமக்கு சொல்லும்படிக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்.
Yet men took him and crucified him.
ஆனால் ஜனங்கள் அவரை கொண்டு போய் சிலுவையிலே ஆணி வைத்து அடித்துக் கொன்று போட்டார்கள்.
Yet with his dying breath he spoke of God's love.
ஆனால் மரிக்கிற தருவாயிலே அந்த கடைசி மூச்சில் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர் மரித்து போனார்.
And by his very wounds he declared God's love.
அவருடைய காயங்களினாலே ஆண்டவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார்.
The Bible says he came unto his own and his own received him not.
வேதம் சொல்லுகிறது அவர் சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், ஆனால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
I tell you, dear friend, I pray that tonight you would realize who he is.
இந்த ராத்திரிவேளையிலே அவர் யார் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள்.
That you would receive the Father's love for you.
இந்த ராத்திரிவேளையிலே அந்த தெய்வத்தினுடைய அன்பு என்ன என்பதை உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள்.
And you would realize he's not far from every one of us.
நம்மை விட்டு அவர் தூரமாய் நின்று கொண்டிருக்கிற தெய்வம் அல்லவே.
Think of the one who created the universe.
இந்த உலகத்தை உண்டாக்கின அந்த தெய்வத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
The one who came to this world.
இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்த அந்த தெய்வத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
And think of the one who calls to all men.
மட்டுமல்ல எல்லா மனிதனுக்காகவும் தன்னையே பலியாய் கொடுத்தவரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
In verse number 30.
30வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
The Bible says that God now commandeth all men everywhere to repent.
அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி.
He is not far from every one of us.
நம்மை விட்டு அந்த தெய்வம் ரொம்ப தூரமா நின்று கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் அல்ல.
And maybe as you feel in the darkness.
ஒருவேளை இருட்டிலே நீங்கள் தெய்வத்தை தேடி திரிகிறவர்களாய் காணப்படலாம்.
You can hear his very voice speaking as it were to your heart.
உங்க இருதயத்திலே பக்கத்தால நின்று பேசுகிற தெய்வத்தினுடைய சத்தத்தை நீங்கள் இந்த ராத்திரியிலே கேட்கலாம்.
You say, preacher, what is this tugging of my heart I feel?
ஐயோ என்னுடைய இருதயத்திலே இப்படி கட்டி போட்டுக்க கூடியதான இந்த பாரமான காரியம் என்ன பிரசங்கியார் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம்.
What is this strange feeling inside?
ஐயோ என்னுடைய இருதயத்திலே நான் உணரக்கூடியதான இந்த வித்தியாசமான உணர்வு என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம்.
God is not far from every one of us.
நம்மை விட்டு தெய்வம் தூரமாய் நின்று கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் அல்ல.
He calls to you.
அவர் பக்கத்துக்கு நின்று உங்களுக்கு ஒரு காரணமானவராய் நின்று கொண்டிருக்கிறார்.
Will you not come?
நீங்கள் அவரிடத்தில் ஏன் வரக்கூடாது, வருவீர்களா?
You reach into the darkness.
நீங்கள் ஆனால் இருளிலே தேவத்தை தடவி திரிந்து கொண்டிருக்கிறீர்கள்.
He speaks to your heart.
ஆனால் இந்த ராத்திரியிலே அவர் உங்களோட இருதயத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
Embrace him now.
அவரை உடனே நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், இப்பொழுதே பிடித்துக் கொள்ளுங்கள்.
Yet though he be so very near.
அவர் ரொம்ப பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கின்றார்.
My friend, the day comes when your last opportunity has passed.
ஒருவேளை இந்த ராத்திரியிலேயோ இல்ல வேற ஒரு நாளிலேயோ உங்களுக்கு கிடைக்கிறதான கடைசி சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகிற நேரங்கள் வரலாம்.
When one day never again will he call.
ஒருவேளை அந்த நாட்களில் ஒருவேளை உங்களை கூப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் தள்ளப்படலாம்.
In verse number 32 the people said.
32வது வசனத்திலே ஜனங்கள் சொல்கிறார்கள்.
We will hear thee again of this matter.
இந்த விஷயத்தை இன்னொரு நாள் கேட்கலாம் அப்படினு சொல்லி ஜனங்கள் சொன்னார்களாம்.
But the Bible says in verse number 33 Paul departed from among them.
33வது வசனத்திலே வேதவசனம் சொல்கிறது பவுல் அவர்களை விட்டு போய் விட்டான்.
We will hear you again of this matter.
அப்ப ஜனங்கள் சொல்றாங்க, ஐயா இன்னொரு நாள் இத பத்தி சொல்லுங்க, அப்புறம் நான் கேக்குறேன்னு சொல்லி சொன்ன ஜனங்களை பார்த்து.
But then the preacher who had declared the message, he made his departure.
ஆனால் அந்த செய்தியை சொன்ன ஆள் இனி சொல்லாதபடிக்கு அவர் ஊருக்கு போயிட்டார்.
We will hear thee again of this matter.
இந்த விஷயத்தை குறித்து இன்னொரு நாள் நாங்க இந்த கேக்குறோம்னு சொல்லி ஜனங்கள் சொன்னாங்க.
But their opportunity, it was gone.
ஆனால் அவர்கள் கிடைத்த சந்தர்ப்பமோ இல்லாமல் போனது, போய்விட்டது.
You feel after God.
நீங்கள் தெய்வத்தை வேணாலோ தேடி உணர்கிற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா?
He is not far from every one of us.
அவர் உங்களை விட்டு தூரமானவராய் அல்லவர் நிற்கிறவராய் அல்லவே.
Tonight you can come if you only will.
நீங்க இந்த ராத்திரியில நீங்கள் விரும்பினால், நீங்கள் சித்தம் கொண்டால் நீங்கள் வரலாம், வந்துவிடலாம்.
But the day comes when those who have rejected him will forever be separated.
ஆனால் ஒரு நாள் வருகிறது, இந்த அருமையான ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி தள்ளினவர்கள் அவரை விட்டு நித்தியமாய் தூரமாய் போகக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது.
From his love and from all hope.
அவருடைய அன்பிலிருந்தும் அவருடைய நம்பிக்கையிலிருந்தும் தூரமாய் போகக்கூடிய நேரங்கள் வரப்போகிறது.
Would you look at verse number 31? Would you consider the words?
31வது வசனத்தை கொஞ்சம் கவனமாய் பாருங்கள்.
The Bible says, because he hath appointed a day in the which he will judge the world in righteousness by that man whom he hath ordained, whereof he hath given assurance unto all men.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான்.
In that he hath raised him from the dead.
அவரை மரித்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பி இருக்கிறார்.
Who is this one, my friend, who left behind an empty tomb?
யார் இந்த மனிதன்? செத்து போன கல்லறையிலிருந்து வெளியே வந்தவர் யார்?
His name is Jesus Christ, who, though he died and was buried, he rose again.
அவருடைய பெயர், அவர் மரித்திருந்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் மூன்றாவது நாள் உயிரோட வந்தவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
The Bible says one day men will stand before him in judgment.
ஒரு நாளிலே மனிதர்கள் எல்லாரும் அந்த தெய்வத்துக்கு முன்பதாக நீதி நியாய தீர்ப்படையும்படிக்காக நிற்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
He is not far from every one of us.
நம்மை விட்டு அவர் தூரமாய் நிற்கிற தெய்வம் அல்லவே.
But how the heart of that man will tremble, that man who rejected him, who one day stands before him.
அவரை தள்ளின வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிற ஜனங்கள் நடுக்கத்தோடு கூட அவருக்கு முன்பதாக ஒரு நாளில் நிற்கக்கூடிய நேரங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
There was a great prince who one day lived in the land of India.
இந்திய தேசத்தில் ஒரு இளவரசன் வாழ்ந்து வந்தாராம்.
A great prince of India who one day said to his father, I want to go out among the people.
அப்போ அந்த இளவரசன் அவங்க அப்பா பார்த்து சொன்னாராம், நான் ஜனங்கள மத்தியில போய் ஜனங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னானாம்.
I want to disguise myself and live among them so that I might better serve them when I become king.
அப்போ மனிதர்களோட கூட நானும் ஒரு மாறு வேஷத்துல இருந்து அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, நான் ராஜாவா மாறும் பொழுது அவங்களை நல்ல நிலைமையில அவர்களை அரசாளுவேனே என்று சொல்லி அவன் சொன்னான்.
The prince, he left the palace and he lived among men.
அப்போ இந்த இளவரசன் என்ன செய்தான்? அவன் போய் அந்த ஜனங்கள் மத்தியில வாழ ஆரம்பித்தான்.
He disguised himself as a merchant.
அவன் மாறுவேடம் அணிந்து ஒரு வியாபாரியை போல அந்த ஜனங்களின் மத்தியில இருக்க ஆசைப்பட்டான்.
One day a man, he robbed this merchant.
ஒரு நாளில ஒரு மனுஷன், இவன் வியாபாரி இருக்கிறதுனால இவன் பொருள் எல்லாம் திருடிட்டு போயிட்டானான்.
He didn't know he was the prince.
அவன் தான் இந்த நாட்டினுடைய இளவரசன் சொல்லி அந்த திருடனுக்கு தெரியல.
He robbed this merchant.
இந்த வியாபாரி கிட்டன்னு சொல்லி இருக்கிற பொருள் எல்லாம் திருடிட்டு போயிட்டான்.
And he was gone.
அவன் போயிட்டான்.
But one day that prince who had lived among the people.
ஆனால் ஜனங்கள் மத்திலே வாழ்ந்த அந்த இளவரசன் ஒரு நாளிலே,
when his father died, he became king.
அவங்க அப்பா செத்து போனதுக்கு பிறகு இவன ராஜாவா மாத்துனாங்களாம்.
And having become king and having lived among the people.
இப்ப ஜனங்களுக்கு மத்தியில வாழ்ந்த அவன், அவன் இப்ப ராஜாவா மாறின உடனே,
he remembered the hearts of the people.
ஜனங்களோட இருதயத்தை இவன் அறிந்தவனாய் இருந்தான், புரிந்தவனாய் இருந்தான்.
And he had not forgotten that robber.
அவனை அவங்க கிட்ட இருந்து திருடிட்டு போன திருடனையும் அவன் மறக்கல. ஏன்னா மனுஷன் மத்தியில வாழ்ந்ததுனால.
That thief who one day was caught for his crime.
அப்போ ஒரு நாள்ல இந்த திருடன் திருட்டுக்காக பிடிக்கப்பட்டான். காவலர்களினால பிடிக்கப்பட்டு இங்க கொண்டு வந்தாங்க.
That thief who was now brought before the prince who had now become king.
இப்போ ராஜாவா இருக்கக்கூடிய அந்த இளவரசன் கிட்ட இந்த திருடனை கொண்டு வந்து முன்னால நிக்க வச்சாங்களாம்.
The prince who had become king looked upon the thief.
இப்போ இளவரசனா இருந்தவன் ராஜாவா மாறினவன் அந்த திருடனை பார்க்கிறான்.
And he asked him this question.
இந்த கேள்வி அந்த திருடனை பார்த்தது ராஜா கேட்டாராம்.
Do you remember me?
என்ன உனக்கு தெரியுமா?
Do you remember me?
என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்டானா.
The thief, he lifted his eyes towards the eyes of the king who sat upon the throne.
அப்பதான் அந்த திருடன் ராஜாவுடைய முகத்தை பார்க்கறான். அவன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற ராஜா அந்த சிம்மாசனம் உட்கார்ந்த ராஜாவுடைய முகத்தை பார்க்கறான்.
He saw the face of that man he had thought to be only a merchant and did not realize he was a prince.
இவன் எங்கயோ பார்த்திருக்கிறோமேன்னு சொல்லி நினைக்கும் போது தான் யோசிக்கிறான். இவன் ஒரு வியாபாரியா நம்ம மத்தியில சுத்திட்டு இருந்தானே அவன் மாதிரியே தானே தெரியுதுன்னு சொல்லி நினைச்சான்.
My friend, I tell you that one day all men will stand before Jesus Christ.
நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால நிக்கக்கூடிய நாள் வரும்.
And should the king on his throne ask the question, do you remember me?
அந்த நாளிலே அவர் ராஜாவாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்பார், என்ன உனக்கு தெரியுமா?
What shall be your answer?
உங்களுடைய பதில் என்னவா இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
I remember you, I heard of you.
நான் உன்னை பத்தி தெரிய ஆண்டவரே நீர் சொன்னத நான் கேட்டிருக்கிறேன்.
I knew all about the story.
ஐயா உங்களுடைய கதையை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நீங்க சொல்லலாம்.
Preachers spoke to me.
பிரசங்கர்கள் வந்து தினமும் சொல்லிட்டு இருந்தாங்களே.
I came to the convention meetings. I sat there, but I did not come.
ஒவ்வொரு நாளும் நான் அந்த கன்வென்ஷனுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆனா உங்ககிட்ட நான் வரலையே.
My friend, the Bible says he is not far from every one of us.
வேதம் சொல்லுகிறது நம்மை விட்டு அந்த தெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு தெய்வம் அல்லவே.
He calls to you tonight.
இந்த ராத்திரியில் அவர் உங்களை அழைக்கிறார்.
What is that strange feeling within?
கூப்பிடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த உணர்வு என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க.
You feel your heart being drawn.
உங்களுடைய இருதயம் அவர்பால் ஈர்க்கப்படுவதை உணர்வதில்லையா நீங்கள்?
I say he is not far from every one of us.
நம்மை விட்டு அவர் தூரமாய் நிற்கிற ஒரு தெய்வம் அல்ல.
What terror will fall upon the heart of that man who rejects God and one day stands before the Lord Jesus Christ.
இந்த தெய்வத்தை வேண்டான்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் கடைசி நாளில் அதே தெய்வத்துக்கு முன்னால நிற்கக்கூடியதான அந்த சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க.
And he says, I remember.
ஐயோ நம்மை நான் நினைத்து பார்க்கிறேன், உமக்கு தெரியும், என்ன தெரியும், உமக்கு தெரியும் எனக்கு.
I remember not only my sin.
என்னுடைய பாவத்தை மட்டும் நான் நினைத்து பார்க்க நான் யோசித்து பார்க்கவில்லை.
I remember when he was so very near.
நீர் என்னோட மத்தியில என்னோட பேசினேன் சொல்லி ஞாபகம் படுத்துகிறேன் ஐயா.
And I did not realize who he was.
ஆனால் நீர் யார் என்பதை முழுமையாக நான் உணரவில்லையே என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களா?
My friend, I say to you who feel in the darkness.
ஒருவேளை இருட்டில தெய்வத்தை தடவி எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுகிறவர்களே,
he is not far from everyone.
உங்களை விட்டு அவர் ரொம்ப தூரமா நிற்கிற ஒரு தெய்வம் அல்ல.
And one day all of us will stand.
ஒரு நாளிலே நாம் எல்லாரும் அந்த தெய்வத்துக்கு முன்னால் நிற்க வேண்டி வரும்.
Would you bow your heads with me in prayer?
என்னோடு கூட சேர்ந்து அந்த ராத்திரியிலே தலைகளை தாழ்த்தி ஜெபத்தில் இருப்பீர்களா?
Our heads are bowed, our eyes are closed.
நம்முடைய தலைகள் தாழ்த்தி இருக்கட்டும், கண்கள் மூடி இருக்கட்டும்.